So I want to speak to all of you young people again from Micah chapter 6 and verse 8.
வாலிபர்களாகிய உங்கள் எல்லாரிடத்திலேயும் நான் மீகா ஆறாம் அதிகாரம் ஆறிலிருந்து எட்டு வசனங்களின் மூலமாய் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன்.
Yesterday evening I was saying how if you want to understand anything in scripture we must look at the dictionary which is Jesus Christ.
வேதத்திலே ஏதாவது ஒரு காரியத்திற்கு நாம் விளக்கம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நாம் அகராதியாகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று நாம் நேற்றைய தினத்திலே சிந்தித்தோம்.
Everything written in this verse we see fulfilled in the life of Jesus.
இந்த வசனங்களில் எழுதப்பட்ட காரியங்கள் இயேசுவுடைய வாழ்க்கையில் நிறைவேறியதை நாம் பார்க்கிறோம்.
See one big difference between the Old Testament and the New Testament is this.
பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் இதுதான்.
Like this verse.
இந்த வசனத்தை போல.
In the Old Testament it said walk humbly with your God.
பழைய ஏற்பாட்டிலே உன் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடந்து கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
But in the New Testament it says look at Jesus. Who walked humbly and follow his example.
புதிய ஏற்பாட்டில் என்ன செய்தி என்றால் தாழ்மையாய் நடந்த இயேசுவை நீங்கள் மாதிரியாய் நோக்கி பாருங்கள்.
So it's not just a commandment.
ஆகவே அது ஒரு கட்டளை மட்டுமல்ல.
But an example.
ஒரு மாதிரியும் அங்கே இருக்கிறது.
Now, you may think that's a very simple thing but I'll tell you 99% of believers don't even have an understanding of the difference between new covenant and old covenant.
இது என்ன மிகவும் எளிமையான காரியத்தை சொல்கிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன் 99% விசுவாசிகளுக்கு புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசமே தெரியாது.
This simple thing which I am telling you right now.
இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த சிறு காரியம் கூட அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள்.
In the New Testament we don't just have commandments, we have an example.
புதிய ஏற்பாட்டிலே நமக்கு கட்டளைகள் மட்டும் கொடுக்கப்படவில்லை, கட்டளைகளோடு கூட நமக்கு ஒரு மாதிரியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
You know why some of you have found the Christian life so heavy? Because you are not looking at the example and you are trying to follow the commandments.
உங்களுடைய அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் பாரமாகி விட்டது, ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கை கடினமாகி விட்டது என்றால் நீங்கள் கட்டளைகளையே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இன்னுமாய் இயேசுவை மாதிரியாய் பார்க்கவில்லை.
Jesus said, "Take my yoke upon you."
என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார்.
Matthew 11:29.
Matthew 11:29.
And learn from me.
என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்.
Then you will find that my yoke is easy and my burden is light.
அப்பொழுது என்னுடைய நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள்.
How is it some people say his yoke is heavy?
எப்படி அவருடைய நுகம் எனக்கு கனமாக இருக்கிறது என்று சிலர் சொல்லலாம்.
Or they say this burden is heavy.
அல்லது இந்த பாரம் சுமக்க கூடாத பாரமாக இருக்கிறது என்று ஏன் சிலர் சொல்கிறார்கள்.
Then you have not learned from Jesus.
அவர்கள் இயேசுவிலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை.
You have tried to learn from the Bible.
நீங்கள் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீர்கள்.
When you read the Bible and you don't see Jesus, I agree, the yoke will be heavy.
நீங்கள் இயேசுவை பார்க்காமல் வேதத்தை மட்டுமே நீங்கள் படித்துக் கொண்டிருப்பீர்களானால் கண்டிப்பாக அந்த நுகம் உங்கள் மீது அது பாரமாய் கனமாய் இருக்கும்.
What is the biggest problem that young people face?
இன்றைக்கு வாலிபர்கள் சந்திக்கிற பெரிய பிரச்சனை என்ன?
All young people at all times in history.
சரித்திரத்திலே எல்லா வாலிபர்களும் சந்திக்கிற
from the time of Adam
ஆதாமின் வாழ்நாள் ஆதாம் காலம் முதல்
number one problem young people face is in the area of sex.
அவர்கள் தங்கள் வாழ்க்கையில சந்திக்கிற முதலாவது பிரச்சனை, பெரிய பிரச்சனை, பாலியல் தொடர்புடைய பிரச்சனை.
Money comes later.
பணம் என்கிற பிரச்சனை அதற்கு பிற்பாடு தான் வருகிறது.
You can be 15 year old and you cannot tempted with money, you are tempted with sex.
15 வயதா இருக்கும் பொழுது பணத்தினாலே நீங்கள் சோதிக்கப்படுவதில்லை, ஆனால் செக்ஸ்னாலே நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள்.
You know, the boy-girl relationship.
ஒரு பையனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் உள்ள உறவு.
And you hear a commandment saying, if you lust with your eyes, it's better to pull out your eye.
உன் கண்களினாலே நீ இச்சிப்பாய் என்று சொன்னால் உன் கண்களை பிடுங்கி போடுவது நல்லது என்று ஒரு கட்டளையை நீங்கள் பார்க்கிறீர்கள்.
Or, if you don't do that, with both eyes, you'll go to hell.
அப்படி செய்யாவிட்டால் இரண்டு கண்களோடும் கூட நீ நரகத்துக்கு போவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
That's what Jesus taught in Matthew chapter 5.
இதைத்தான் இயேசு மத்தேயு 5 அதிகாரத்திலே கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
And you can listen to that.
நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டுக்கொண்டு
say okay I try.
நான் முயற்சி செய்து பார்க்கிறேன் என்று சொல்கிறீர்கள்.
So difficult.
மிகவும் கஷ்டமாக இருக்கிறது.
Try again. So difficult.
மீண்டும் முயற்சித்து பார்க்கிறீர்கள், மிகவும் கஷ்டமாக இருக்கிறது.
Even people much older than you 40 50 years old find it difficult.
40 50 வயது ஆகினவர்களும் கூட இச்சையை மேற்கொள்வதை கடினமாய் பார்க்கிறார்கள்.
Then how can we say his yoke is easy, his burden is light?
அப்படியானால் அவருடைய நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை லகுவாயும் இருக்கிறது என்று எப்படி சொல்ல முடியும்?
Are we preaching things in the church which are impossible to be fulfilled?
நிறைவேற்றப்படுவதற்கு கடினமான காரியங்களை நாம் சபையிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோமா?
Jesus preached something which he knows nobody can fulfill.
யாருமே நிறைவேற்ற முடியாத காரியத்தை நாம் பிரசங்கிக்கிறோம் என்று இயேசு அறிந்திருந்தாரா?
First of all, you must be honest.
முதலாவதாக நாம் நேர்மையா இருக்க வேண்டும்.
I will tell all of you young people, if you want to grow in the Christian life, first of all, be honest.
வாலிபராகிய உங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் முதல் படி நீங்கள் நேர்மையா இருக்க வேண்டும்.
Many older people are not honest.
அநேக முதிர்ந்தவர்கள் நேர்மையா இல்லை.
Because they were not honest when they were young.
ஏனென்றால் அவர்கள் வாலிபராக இருக்கும்பொழுது அவர்கள் நேர்மையாக இல்லை.
What do I mean by being honest?
நேர்மையா இருப்பது என்றால் என்ன?
That means if you fall, say I fell. That is honest.
விழுந்து விட்டால் நான் விழுந்து விட்டேன் என்று சொல்லுங்கள், அதுதான் நேர்மை.
If you had a bad thought, say I had a bad thought.
ஒரு கெட்ட சிந்தனை வந்துவிட்டது என்றால் கெட்ட சிந்தனை வந்துவிட்டது என்று சொல்லுங்கள்.
That is honesty.
இதுதான் நேர்மை.
So many people don't have that honesty.
ஆனால் அநேக ஜனங்களுக்கு இந்த நேர்மை இல்லை.
And you know how God judges them?
தேவன் அவர்களை எப்படி நியாயந்தீர்க்கிறார் தெரியுமா?
God says you are not honest. In your life you'll never get victory over sin.
நீ நேர்மையாக இல்லை, ஆகவே உன் வாழ்நாள் முழுதுமாய் உனக்கு பாவத்தின் மீது ஜெயம் கிடைக்காது என்று சொல்லி விடுகிறார்.
Some of you are struggling and you'll keep on struggling for 100 years, you won't get victory because you're not honest when you fall.
விழும்பொழுது நேர்மையாய் அதை ஒத்துக்கொள்ளாததினாலே நீங்கள் 100 வருஷமாகியும் நீங்கள் விழுந்தால் நீங்கள் வெற்றி பெறவே மாட்டீர்கள்.
You get angry and you won't confess. Lord, I'm sorry, I was angry.
கோபப்படுகிறீர்கள், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் கோபப்பட்டு விட்டேன் என்று நேர்மையாக சொல்ல வேண்டும்.
Instead of that you say, no, that was necessary to speak like that.
அப்படி சொல்வதற்கு பதிலாக அந்த நேரத்தில் கோபப்பட வேண்டியது அவசியமாய்த்தான் இருந்தது என்று நீங்கள்
சொல்கிறீர்கள்.
அப்படியானால் 100 வருஷமானாலும் உங்களுக்கு ஜெயம்
கிடைக்காது. Honest.
நீங்கள் நேர்மையா இராதபடியினாலே உங்களுக்கு 100 வயதானாலும் நீங்கள் கோபத்தின் மீது ஜெயம் பெற மாட்டீர்கள்.
I've seen that.
நான் அதை பார்த்திருக்கிறேன்.
The same thing with lusting with the eyes.
அதே போலதான் கண்களின் இச்சை.
Nobody sees it.
In your யாருமே அதை பார்ப்பதில்லை.
Mind you sin.
உங்களுடைய மனதிலே நீங்கள் பாவம் செய்கிறீர்கள்.
You look at something and you lust.
நீங்கள் ஏதோ ஒன்றை பார்த்து இச்சிக்கிறீர்கள்.
And you don't go before God immediately and say, Lord, I sinned.
ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி உடனடியாக நீங்கள் தேவனிடத்திலே போகிறதில்லை.
Oh, you say that was something not so important.
அது அவ்வளவு முக்கியமில்லை, எல்லாரும்
In 100 years, you'll be 100 years old, you'll still be lusting with your eyes.
100 வருஷம் ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கண்களினால் இச்சித்துக் கொண்டே தான் இருப்பீர்கள்.
Not because God cannot give you victory.
தேவன் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க முடியாது என்று அல்ல.
God is testing you to see whether you'll be honest.
நீங்கள் நேர்மையா இருக்கிறீர்களா இல்லையா என்பதை தேவன் சோதித்து பார்க்கிறார்.
Let me show you this verse in Psalm 51 when David sinned.
சங்கீதம் 51-லே தாவீது பாவம் செய்தபொழுது,
he fell into adultery.
தாவீது விபச்சாரத்தில் விழுந்தான்.
He was about 50 years old when he fell into adultery.
அவன் விபச்சாரத்தில் விழும்பொழுது அவனுக்கு வயது என்ன தெரியுமா? 50 வயது.
He was 50 years old when he looked over the wall and lusted after somebody else's wife.
சுவத்திற்கு பின்னாக இருக்கக்கூடிய வேறு ஒரு புருஷனுடைய மனைவி, வேறு ஒரு மனிதனுடைய மனைவியை பார்த்து கண்களில் இச்சித்த பொழுது அவனுக்கு வயது 50.
He was not 19 or 20, he was 50.
அவனுக்கு 19 20 வயதல்ல, அவனுக்கு 50 வயதா இருந்தது.
And that's a warning. You can fall like that when you're 50 years old.
உங்களுக்கு 50 வயதாகும் பொழுது நீங்கள் அந்த நேரத்திலே விழ முடியும் என்பது இதற்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கிறது.
But then he confesses his sin.
ஆனால் அவன் தன் பாவங்களை அறிக்கை செய்கிறான்.
Then he says something in verse 6.
ஆறாம் வசனத்திலே ஒன்றை சொல்கிறான்.
Lord, you desire truth in the innermost being.
ஆண்டவரே உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர்.
And he says, Lord, please verse 10 create inside me this clean heart.
ஆண்டவரே சுத்த இருதயத்தை, 10 வசனம், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும்.
He knows he can't do it.
தன்னாலே அதை உண்டாக்க முடியாது என்பதை அறிந்திருந்தான்.
What he's saying in this psalm is,
இந்த சங்கீதத்திலே என்ன பார்க்கிறோம் என்றால்,
Lord, I fell outwardly.
ஆண்டவரே நான் வெளிப்பிரகாரமாக விழுந்து விட்டேன்.
But that fall came after I fell inwardly.
வெளியே நான் விழுவதற்கு முன்பதாக உள்ளே நான் விழுந்து விட்டேன்.
All people who fall outwardly fall inwardly first.
வெளிப்பிரகாரமாக பாவத்திலே விழுகிற ஜனங்கள் எல்லாருமே முதலாவதாக ஏற்கனவே அவர் உள்ளான வாழ்க்கையில விழுந்து
விட்டார்கள்.
ஒவ்வொரு பாவமும் அப்படித்தான்.
Before you get angry with your mouth, you get angry in your heart.
வாயிலே கோபப்பட்டு சத்தம் போடுவதற்கு முன்பதாக உள்ளத்திலேயே நீங்கள் கோபப்பட்டு ஒரு வீழ்ச்சி அடைந்து விட்டீர்கள்.
If you don't deal with it there, then you won't get victory over your mouth.
அந்த ரங்கத்திலேயே நீங்கள் அதோடு கூட இடைபடாவிட்டால் வெளிப்பிரகாரமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்காது.
Before you fall with your eyes, you fall in your heart.
கண்களினாலே வீழ்ச்சி அடைவதற்கு முன்பதாக இருதயத்திலேயே நீங்கள் வீழ்ச்சி அடைகிறீர்கள்.
If you don't deal with your heart, you'll never get victory in the eyes.
இருதயத்திலேயே அந்த பாவத்தோடு கூட நீங்கள் கடுமையாக இடைபடாவிட்டால் உங்கள் கண்களிலே ஜெயம் கிடைக்காது.
I'll tell you a little secret.
ஒரு சிறு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
When you fall in your heart, confess and be honest.
உங்கள் இருதயத்திலேயே நீங்கள் விழுந்து விட்ட பொழுது உடனே நீங்கள் அறிக்கை செய்யுங்கள்.
Don't be so proud to say, oh, I'm such an older person. How can I admit that I also fell?
நானும் விழுந்து விட்டேன் என்பதை எப்படி நான் ஒத்துக்கொள்ள முடியும்? நான் வளர்ந்தவனாயிற்று என்றெல்லாம் சொல்ல வேண்டாம்.
Yeah, then you'll never get victory.
அப்படியானால் உங்களுக்கு ஜெயம் கிடைப்பது கஷ்டம்.
Recognize, pray this prayer. Lord, create inside me a clean heart.
ஆண்டவரே, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் என்றதான ஒரு ஜபத்தை செய்யுங்கள்.
David could not do it.
தாவீதால் அதை செய்ய முடியவில்லை.
He said, Lord, I tried for 50 years, I can't do it.
ஆண்டவரே, 50 ஆண்டுகள் முயற்சித்தேன், என்னாலே சுத்த இருதயத்தை உண்டாக்க முடியவில்லை.
You please do it in me.
நீரே எனக்குள்ளாக செய்யும் ஆண்டவரே.
You know, nobody can bring a clean thing out of an unclean.
அசுத்தமான காரியத்திலிருந்து யாருமே சுத்தமானதை உண்டாக்க முடியாது.
Read that in the book of Job, that verse.
அந்த வசனத்தை யோபிலே நீங்கள் வாசித்து பாருங்கள்.
Who can bring a clean thing out of an unclean?
அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை யார் ஒருவன் உண்டாக்க முடியும்?
Especially the heart.
குறிப்பாக இருதயம்.
It is so corrupt.
அது அவ்வளவு தீங்கானதா இருக்கிறது.
You wash it, cleanse it, it will never be clean.
எவ்வளவுதான் நீங்கள் அதை கழுவிக்கொண்டே இருந்தாலும் ஒருபோதும் அது சுத்தமாகிறதில்லை.
You have to pray that God will create a clean heart.
தேவன் ஒரு சுத்த இருதயத்தை சிருஷ்டிக்க வேண்டுமே என்று ஜெபிக்க வேண்டும்.
That is the whole message of the gospel.
இதுதான் சுவிசேஷத்தின் மொத்த சாரம்.
That what David could not experience under the old covenant, we can experience today.
பழைய உடன்படிக்கையிலே எதை தாவீது அனுபவிக்க முடியவில்லையோ அதை இப்பொழுது புதிய உடன்படிக்கைக்கு கீழாக நாம் அனுபவிக்க முடியும்.
Because Jesus died and shed his blood for us.
இயேசு நமக்காக அவர் மரித்து இரத்தத்தை சிந்தினபடியினாலே.
And because he gives us the Holy Spirit.
அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பதினாலே.
That's very important.
இது மிக முக்கியம்.
You know, I feel that we have not sufficiently emphasized in our churches how important it is to be filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் போதுமான அளவுக்கு சபைகளிலே வலியுறுத்தவில்லை என்றுதான் நான் உணர்கிறேன்.
We have said the Pentecostals are doing it wrong.
பெந்தகோஸ்தியர் தவறான விதத்திலே அப்படி அபிஷேகம் பெற்றபடி சொல்கிறோம்.
But we must do it right then.
ஆனால் நாம் சரியாக அதை செய்ய வேண்டும்.
Not just criticize them.
அவர்களை குறை சொல்லிவிட்டு என்ன பிரயோஜனம்?
You as a young person, you need to be filled with the Holy Spirit.
வாலிபராய் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும்.
And you must pray to God to fill you with his Holy Spirit.
ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் என்னை நிறைத்தருளும் என்று ஜெபிக்க வேண்டும்.
Otherwise, you can hear thousands of messages, it will not change you.
ஆயிரக்கணக்கான செய்திகளையும் நீங்கள் இது இல்லாமல் கேட்டால் உங்களுக்கு பிரயோஜனப்படாது.
The whole secret of Jesus' life was he was filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டார் என்பதே இயேசு கிறிஸ்துவின் முழு வாழ்க்கையின் ரகசியமாக இருக்கிறது.
You know, there's a reference to the old Jesus birth in the Old Testament in Isaiah chapter 7.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7 அதிகாரத்தில் இயேசுவின் பிறப்பை குறித்ததான ஒரு குறிப்பு காணப்படுகிறது.
That verse is quoted in Matthew chapter 1 when Mary became pregnant with Jesus.
மரியாள் கர்ப்பவதியான பொழுது மரியாள் இந்த வசனத்தை அடிக்கோடிட்டு காண்பிக்கிறாள்.
Isaiah 7:14 is quoted in Matthew chapter 1.
ஏசாயா 7:14 மத்தேயு 1 சொல்லப்பட்டிருக்கிறது.
The Lord will give you a sign, a virgin will be with child and bear a son and she'll be call his name Emmanuel.
ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள்.
That's a prophecy about the birth of Jesus.
இயேசுவின் பிறப்பை குறித்ததான இது ஒரு தீர்க்கதரிசனம்.
And then it says about Jesus twice in verse 15 and 16.
15 16 வசனங்களிலே இரண்டு முறை இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது.
Same phrase.
அதே வாசகம் இரண்டு முறை வருகிறது.
At the time he knows enough to refuse the evil and choose the good.
தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும்.
And again in verse 16, before the boy Jesus will know enough to refuse the evil and choose the good.
16 வசனத்திலேயும் பார்க்கிறோம், அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே.
No, this is referring to Jesus from verse 14.
14 வசனத்திலிருந்து கீழே வாசிக்கும் பொழுது அது இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
Speaks about Jesus growing up as a little boy.
இயேசு சிறு பையனாய் வளர்வதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
That as a little baby there is not that, you know, with our babies don't understand what is good and evil.
சிறு குழந்தைகள் நன்மை என்ன தீமை என்ன என்று விளங்கிக் கொள்ள மாட்டார்கள்.
But the time comes when they know this is good, this is evil.
இதுதான் நல்லது நன்மை, இதுதான் தீமை என்பதை அறியக்கூடிய ஒரு கால கட்டம் வருகிறது.
Jesus would refuse the evil and choose the good.
அப்பொழுது இயேசு தீமையை தவிர்த்து நன்மையை தேர்ந்து கொள்வார்.
And he did that always.
அவர் எப்பொழுதே அதை செய்தார்.
Even as a little boy, much younger than you.
உங்களை காட்டிலும் மிகவும் சிறியவனாய் இருக்கும் பொழுதே இயேசு தீமையை வெறுத்து நன்மையை தேர்ந்து கொண்டார்.
He knew this was evil, he said no.
இது தீமை என்று அறிந்தவுடனே அது வேண்டாம் என்று
சொல்லிவிட்டார். He knew this was good and he chose it.
இது நல்லது என்று தெரிந்த உடனே அதை தேர்ந்து கொண்டார்.
But he was tempted like us.
ஆனால் நம்மைப் போல அவரும் சோதிக்கப்பட்டார்.
You know how you are tempted by so many wrong things in the world.
இந்த உலகத்திலே பல தவறுகளினாலே நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள் அல்லவா?
You know how little boys are tempted.
சின்ன பிள்ளைங்க எப்படி சோதிக்கப்படுகிறாங்க உங்களுக்கு தெரியும்.
They are playing with their toys. They want to fight and grab the other person's toy.
சின்ன பிள்ளைங்க சின்ன விளையாட்டு ஜாமான் எல்லாம் வச்சு விளையாண்டு இருக்கும் போது ஒருத்தர் அவனுடைய பொம்மையை பிடிச்சி எனக்கு வேணும்னு இழுப்பான்.
Or you they go to somebody's house and they like to steal some small toy and put it in their pocket.
யார் வீட்டுக்காச்சும் போனா பையனை பார்த்தா ஓரத்தில் நின்று இருப்பா, பார்த்தா அவங்க வீட்டில் இருக்க சின்ன ஜாமானத்தை தூக்கி பாக்கெட்ல போட்டுட்டு விளையாட்டு ஜாமானத்தை பாக்கெட்ல போட்டு நல்ல பையன் நின்று.
You are tempted like that.
இப்படிதான் நாம் சோதிக்கப்படுகிறோம்.
Jesus said no.
இயேசு இல்லை அது தேவையில்லை என்று சொன்னார்.
And that's the main thing that you need to do as a young person.
நீங்கள் இளைஞனா இருக்கும் பொழுது செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் இதுதான்.
Lord help me to follow Jesus here.
ஆண்டவரே இந்த விஷயத்தில் இயேசுவை பின்பற்ற எனக்கு உதவி செய்.
As a young man, as a young woman.
ஒரு வாலிப தம்பியாய் வாலிப தங்கையாய் இருக்கும் பொழுது
there may be many things you don't know whether it's good or evil.
அநேக காரியங்கள் நன்மையா தீமையா என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம்.
Don't worry about those things.
அவைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம்.
See that's like when a child goes to school there are so many things taught in 10th standard where the child doesn't know.
அது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்றால் ஒரு பிள்ளை பள்ளிக்கு போகிறது இப்பதான் ஸ்கூல்ல போய் சேர்ந்திருக்கிறது பத்தாம் வகுப்புல எத்தனையோ காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள் அதெல்லாம் இந்த குழந்தைக்கு தெரியாது.
So there are many things in the Christian life you don't know. It doesn't, don't worry.
ஆகவே கிறிஸ்துவ வாழ்க்கையில அநேக காரியங்கள் உங்களுக்கு தெரிவதில்லை அதை குறித்து கவலைப்பட வேண்டாம்.
Start with what you know.
ஆனால் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதிலிருந்து ஆரம்பியுங்கள்.
I know more than you.
உங்களை காட்டிலும் அதிகமாக எனக்கு தெரியும்.
Because I have studied in this school little longer.
ஏனென்றால் உங்களை காட்டிலும் அதிகமாக நான் பள்ளியில் படித்திருக்கிறேன்.
Not because I am better than you.
உங்களை காட்டிலும் நான் சிறந்தவன் என்பதனாலே அல்ல.
No, but because I have been longer in the school than you.
உங்களை காட்டிலும் அதிக வருஷம் நான் பள்ளியில் இருந்தபடினாலே.
See, 10th standard student, you can't say is better than the first standard student.
பத்தாம் வகுப்பு படிக்கிற எல்லா பையங்களுமே ஒன்றாம் வகுப்பு படிக்கிற பையங்களை காட்டிலும் நல்லவர்கள் என்று சொல்ல முடியாது.
No, he's been longer, so he knows more.
அவன் ரொம்ப வருஷமா ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தபடினாலே அவனுக்கு நிறைய தெரியுது காரியம்.
When this first standard student comes to 10th standard, he may be better than that other 10th standard.
இந்த ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பையன் பத்தாம் கிளாஸுக்கு வரும்பொழுது அப்ப இருக்கிற பையனை விட இவன் இன்னும் சிறந்தவனா இருக்க முடியும்.
So, I'm not better than you.
ஆகவே உங்களை காட்டிலும் நான் சிறந்தவன் என்று சொல்ல முடியாது.
I hope you will all be better than me.
நீங்கள் எல்லாரும் என்னை காட்டிலும் சிறந்தவர்களா இருக்க வேண்டும் என்று தான் நான் நம்புகிறேன்.
Because I have been longer in the school, I have understood some things which you have not understood.
ஸ்கூல்ல நான் ரொம்ப வருஷம் படிச்சதுனால நீங்க புரிந்து கொள்ளாத காரியங்களை நான் புரிஞ்சிருக்கிறேன் அவ்வளவுதான்.
But God will not judge you by my standard.
ஆகவே என்னுடைய தரத்தை வைத்து உங்களை தேவன் நியாயந்தீர்க்க மாட்டார்.
You have to only go by what you know to be evil and what you know to be good.
எது உங்களுக்கு நன்மைன்னு தெரியுமோ எது உங்களுக்கு தீமைன்னு தெரியுமோ அதை பொறுத்து தான் நீங்கள் வாழ வேண்டும்.
How do you, in the Christian life, how do you pass from first standard to second standard to third standard and so on?
கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படி ஒன்றாம் கிளாஸ்ல இருந்து இரண்டாம் கிளாஸ், இரண்டாம் கிளாஸ்ல இருந்து மூணாம் கிளாஸ்க்கு தேர்ச்சி பெற்று செல்கிறீர்கள்?
It is by refusing the evil and choosing the good.
தீமையை வெறுத்து தீமையை மறுத்து நன்மையை தேர்ந்து கொள்வதன் மூலமாக.
Not according to my standard, according to your standard.
என்னுடைய தரத்தின்படி அல்ல, உங்களுடைய தரத்தின்படி.
All of you have got a conscience.
எல்லாருக்குமே மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறது.
Little children, that conscience is there, it develops at a certain stage and they realize this is wrong, this is
சிறு பிள்ளைகளுக்கு கூட இந்த மனசாட்சி இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து எது தவறு எது சரி என்று அது
ஒன்றரை
வயதான பொழுதே அந்த குழந்தைக்கு தீமை செய்கிறது தெரியும் தவறு என்று மனசாட்சி உறுத்த ஆரம்பிக்கிறது.
You know, if the dad, if the mummy says, don't do that.
அம்மா சொல்லுகிறாங்க ஒன்றரை வயசு பையனை பார்த்து டே அதை செய்யாத,
you must never do it,
நீ இதை செய்யக்கூடாது என்று சொல்றாங்க.
Maybe take some wire and puts it inside a plug point.
அவன் அந்த பிளக்கை எடுத்து அந்த மின்சாரத்தில் உள்ள பிளக் பாயிண்ட் ஒரு வயரை எடுத்து அந்த பிளக்ல உள்ள ஓட்டையில சொருக சொருக பாக்குறான்.
He can get a shock.
அது சொருகுனா உனக்கு ஷாக் அடிக்கும்.
So the mother said, don't ever do that.
அம்மா சொல்றாங்க டே அதை செய்யாத,
you must never put the wire inside the plug.
வயரை எப்போதும் அந்த ஓட்டைக்குள்ள பிளக் பாயிண்ட்க்குள்ள விடக்கூடாது.
Now how do you know whether that 1.5 year old child knows it or not?
அந்த ஒன்றரை வயது குழந்தைக்கு தெரியுமா தெரியாதான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது?
Next time when it goes to do it.
அடுத்த முறை அந்த வயர் எடுத்துட்டு அந்த ஓட்டைக்குள்ள விட போகுது.
It looked to see if mommy is watching.
அம்மா பாக்குறாங்களான்னு திரும்பி பார்க்க அந்த குழந்தை.
Then it knows this is wrong.
அப்ப அது தவறு என்று அதுக்கு தெரிஞ்சிருச்சு.
Haven't you seen that with little children?
சின்ன பிள்ளைங்க பாத்திருக்கீங்களா அது?
That shows they already know.
அது எதை காண்பிக்கிறது? ஏற்கனவே அந்த குழந்தைக்கு அது தவறு என்று தெரியும். ஆனாலும் செஞ்சு பார்க்கலாமே அது முயற்சிக்கிறது.
So it's very early in life you came to know what is right and what is wrong.
ஆகவே வாழ்க்கையிலே மிக சிறிய பருவத்திலே எது தவறு எது சரி என்று தெரிந்து கொள்கிறீர்கள்.
And your conscience tells you that's wrong.
உங்கள் மனசாட்சி இது தவறு என்று சொல்லுகிறது.
And If you develop the habit of listening to that conscience,
அந்த மனசாட்சிக்கு செவி கொடுக்க கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டால்,
see, conscience is like a preacher.
இந்த மனசாட்சி ஒரு பிரசங்கியாரை போல.
You go away from the conference, you don't listen to me anymore.
நீங்க கான்ஃபரன்ஸ்
முடிச்சு, I'm not there.
நீங்க கான்ஃபரன்ஸ் முடிச்சு போன உடனே நீங்க என்னை பார்க்கறது இல்ல, அதனால நான் சொல்றத நீங்க கேட்டுட்டே இருக்க முடியாது.
But you got one preacher living inside you who will always be preaching to you.
ஆனால் உங்களுக்குள்ளாக ஒரு பிரசங்கியார் இருக்கிறார். அவர் எப்பொழுதே உங்களை பார்த்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பார்.
When you're going to do something wrong, it'll say that's wrong.
நீ தவறு செய்ய போகும்போது இது தவறு என்று பிரசங்கிக்கிறான்.
Or some situation you're not sure, you say no, that's not very good.
சில சூழ்நிலையில போறீங்க, அது சரியில்லைன்னு சொல்லி அந்த மனசாட்சி உறுத்துது, இது சரியில்லை போகாத.
All you need to do is listen to that conscience.
நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா, அந்த மனசாட்சிக்கு செவி கொடுங்க.
Now many young people, they see other people doing it and they say, oh, they're doing it, so I can do it.
நிறைய வாலிபர்கள் என்ன செய்றாங்கன்னா, மற்றவங்க செய்யறத பாக்குறாங்க, அவங்களே செய்யறாங்களே, அதனால நானும் செய்யட்டுமே சொல்லி செய்றாங்க.
How is it their conscience doesn't trouble them, those other boys?
அந்த மற்ற மாணவர்களுடைய பிள்ளைகளுடைய மனசாட்சி எப்படி அவங்களை உறுத்தாம இருக்குது?
Because they have killed their conscience.
அவர்கள் தங்களுடைய மனசாட்சியை கொன்று விட்டார்கள்.
They have killed that preacher.
அந்த பிரசங்க உள்ள இருக்கிறார்ல ஒரு பிரசங்கியார், அவரையே கொன்னுட்டாங்க.
It's very easy to kill this preacher.
இந்த பிரசங்க உள்ள இருக்கிற பிரசங்கியாரை கொல்றது ரொம்ப ஈஸி.
You know, like telling lies, for example.
உதாரணமா பொய் சொல்றது.
How does a 2-year-old tell a lie?
ரெண்டு வயசு பையன் எப்படி பொய் சொல்வான்?
The mummy asks this question.
அம்மா கேள்வி கேக்குறாங்க.
Did you eat that cake I told you not to eat?
நான் சாப்பிடாதேன்னு சொன்ன அந்த கேக்க நீ சாப்பிட்டியா?
And the 2-year-old will look down and say, no, I didn't eat it.
அந்த ரெண்டு வயசு பையன் அப்படியே கீழே பார்த்துக்கிட்டே நான் சாப்பிடலன்னு சொல்லுவான்.
And the way it says, you know it's telling a lie.
அந்த குழந்தை சொல்றத பார்த்தாலே தெரியும் அது பொய் சொல்லுதுன்னு.
Because it's only 2 years old.
ஏன்னா ரெண்டு வயசு தான் அந்த குழந்தைக்கு.
And the preacher is telling is wrong.
அந்த உள்ள இருக்கிற பிரசங்க அந்த குழந்தைக்கு சொல்றாரு இது தப்பு அப்படிங்க.
But if he keeps on telling lies for the next 15 years.
அடுத்த 15 வருஷத்துக்கு அந்த பொய் சொல்லிக்கொண்டே அவன் இருந்தால்.
And he's 17 years old.
17 வயசு ஆயிச்சு இப்ப.
And he's done something wrong.
இப்ப ஒரு தப்பு செஞ்சுட்டான்.
And you ask him, did you do that?
நீ இப்ப செஞ்சியாப்பான்னு கேக்குறீங்க.
I never did that.
நான் செய்யவேலையே.
Who did that?
யார் செஞ்சான் தெரியாது.
He says it so convincingly now, the lie that you even believe that he didn't do it.
இப்ப சொல்றத பார்த்தா உண்மை பேசுற மாதிரியே தெரியுது, நம்பவே முடியாது.
How he has become such an expert at telling lies now.
இப்ப எப்படி பொய் உண்மை போலயே பேசுறதுக்கு அவ்வளவு கை தேர்ந்தவனா மாறிட்டான்.
He was not like that when he was 2.
ஆனா 2 வயசா இருக்கும்போது அப்படி இல்ல, பொய் சொன்னா முகத்திலே அசடு வழிஞ்சி தெரிஞ்சிரும்.
He will look down and hesitate.
அப்படியே வளைஞ்சி கிழிஞ்சி கீழே பார்த்து மேல பார்த்து பொய் சொல்லிடுவான்.
By the time he's 17, he is such an expert with a clear face. He's I'm surprised you tell me I never did that.
இப்ப 17 வயசு ஆச்சு, இப்ப ஒரு பொய்ய அப்படியே முழு பூசணிக்காய் சோத்துல போட்டு மறைக்கிற மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி சொல்றாரு. நான் செய்யவே இல்லை.
You know why? Because he's killed the preacher.
ஏன் அப்படி சொல்லுகிறான்? முகத்துல எந்த ஒரு கலையும் தெரியாதபடி சொல்லுகிறான் என்றால் அவன் உள்ளே இருக்கிற பிரசங்கியாரை கொன்று விட்டான்.
Let me ask you a question.
ஒரு கேள்வி நான் உங்களுக்கு பார்த்து
கேக்குறேன். When you are born,
நீங்க பிறந்தப்ப,
do you know what is the greatest gift God gave you?
உங்களுக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் எது தெரியுமா?
It was not your eyes.
கண்கள் இருப்பது
நல்லதுதான்.
காதோடு பிறப்பது நல்லது.
உங்களுக்கு
செவிடும் இல்ல குருடும் இல்லை.
Hands are useful.
உங்க கரங்கள் பிரயோஜனமா இருக்கு.
So many good gifts in this body.
இந்த சரீரத்தில் தேவன் எவ்வளவோ நல்ல வரங்களை கொடுத்திருக்கிறார்.
The number one gift, the best of the Lord.
ஆனால் எல்லா வரங்களிலேயும் முதல் தரமான சிறந்த வரம் என்ன தெரியுமா?
It's not your ears and your eyes.
அது உங்களுடைய கண்களோ காதுகளோ அல்ல.
It's your conscience.
அது உங்களுடைய மனசாட்சி.
Because that is what God gave you as your greatest gift when you were born.
நீங்கள் பிறக்கும் பொழுது தேவன் இதைத்தான் மிகப்பெரிய வரமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
And when you are told by your conscience that is wrong,
இது தவறு என்று உங்களுடைய மனசாட்சி சொல்லும் பொழுது,
that's a lie,
அது ஒரு பொய் என்று உங்களுடைய மனசாட்சி சொல்லும் பொழுது, நீ இதை செய்ய கூடாது என்று சொல்லும் பொழுது,
and you kill that voice,
நீங்கள் அந்த சத்தத்தை அமுக்கி போடுகிறீர்கள், கொன்று விடுகிறீர்கள்.
I'm going to do it.
நான் அதை செய்து தான் ஆவேன் என்று சொல்கிறீர்கள்.
You know what it's like?
இது எதற்கு ஒப்பா இருக்கிறது தெரியுமா?
It's like taking a nail and putting it into your eye.
ஒரு ஆணியை எடுத்து உங்கள் கண்களை குத்திக் கொள்வது போல.
Or taking a nail and putting it into your ear.
அல்லது ஒரு பெரிய ஆணி எடுத்து காதுக்குள்ள போட்டு குத்துறது போல.
Or taking a blade and cutting off your finger.
அல்லது ஒரு blade எடுத்து உங்கள் விரலையே வெட்டி கொள்வது போல.
Who would be so stupid to do that?
இதை யார் இப்படி புத்தியீனமா செய்வா? செய்யற அளவுக்கு யாராச்சும் முட்டாள் இருப்பாங்களா?
Even a child will not put a nail into the eye because immediately it will pain, it will throw it off.
Or chinna kulandha kuda or aani eduthu kannle vechi kutta ena kannu patta odane valikum adu thooki potrom.
But we are so foolish that we kill our conscience, which is much more important than our eyes.
நம்முடைய கண்களை காட்டிலும் மிக முக்கியமாக இருக்கிற மனசாட்சியை நாம் அதை குத்தி கொன்று போடுகிற அளவுக்கு நாம் புத்தியினராயிருக்கிறோம்.
We have all done it.
நாம் எல்லாரும் அதை செய்திருக்கிறோம்.
I have done it.
நான் செய்திருக்கிறேன். நீங்க செஞ்சிருக்கீங்க.
Every human being has done it.
ஒவ்வொரு மனுஷனும் அதை செய்திருக்கிறார்.
No human being pokes their eyes like that.
எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய கண்ணை குத்தி கொள்வது கிடையாது.
But they do something worse. They kill their conscience, which is more important than their eye.
கண்களை காட்டிலும் மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடிய மனசாட்சியை அவர்கள் குத்திக் கொள்கிறார்கள்.
Now from the age of 1 or 2,
ஒன்று இரண்டு வயசுல இருந்து,
if you keep on poking your eyes with nails,
உங்க கண்ணை அடிக்கடி நீங்க ஒரு ஆணியால குத்திட்டே இருந்தீங்கன்னா,
you won't lose your vision in one day.
ஒரு நாளில உங்களுக்கு கண் பார்வை போய் விடாது.
You may still see.
இன்னும் உங்களுக்கு பார்வை கொஞ்சம் இருக்கும்.
By the time you're 5 or 6, you're blind.
5-6 வயசு ஆச்சுன்னா உங்க கண்ணு முழுமையா குருடாய் போய்விடும்.
And then you say, oh, what to do? I'm blind now.
ஐயோ, நான் என்ன செய்யறது? இப்ப குருடாயிட்டனே, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே.
Why you kept on poking your eyes for the last 3 years with nails?
ஏன் 3 வருஷமா போய் கண்ணை குத்திக்கிட்டே இருந்தீங்க?
It's not somebody else's fault. You yourself made yourself blind.
வேற யாரும் உங்க கண்ணை வந்து குத்தலையே. நீங்களே தான உங்க கண்ணை குத்திக்கிட்டே இருந்தீங்க 3 வருஷமா.
God gave you such beautiful eyes when you were born.
நீங்க பிறக்கும் பொழுது அவ்வளவு அருமையான அழகான கண்களை தேவன் கொடுத்தார்.
You foolishly kept on poking, 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 poking. Now you're 5 years old and you can't see anything.
இப்ப நீங்க புத்தியினமா மதியினமா நீங்க அந்த கண்ணை ஆணியை வச்சு அப்பப்ப குத்திக்கிட்டே இருந்து இப்ப 5 வயசு ஆயிடுச்சு. இப்ப கண் பார்வையே போயிடுச்சு.
And you say, yeah, I realize. இப்ப நான் very foolish.
நான் ரொம்ப முட்டாள்தனமா இதை செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க உணர்றீங்க.
What to do now?
இப்ப என்ன செய்ய முடியும்?
You're blind.
இப்ப குருடாயிட்டியே.
And you'll be blind for the rest of your life.
உன் வாழ்க்கை எஞ்சிய நாட்கள் முழுசுமா குருடா தான் இருக்கணும்.
But supposing you are living in Galilee 2000 years ago.
2000 வருஷத்துக்கு முன்னாடி நீ கலிலேயாவை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று வைத்துக் கொள்வோம்.
And you hear that Jesus heals the blind.
இயேசு குருடர்களை சுகமாக்குறார் அப்படிங்கற கேள்விப்படுறீங்க.
Oh, then there's some hope for me even though I've foolishly made myself blind.
நான் புத்தியினமா என் கண்ணை நானே குருடாக்கிட்டேன். ஆனாலும் இப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றீங்க.
Now you are a young 19 year old blind man.
இப்போதே உனக்கு 19 வயசு ஆயிருச்சு. 19 வயசு குருடனாக வாலிபனாக இருக்கிறாய்.
For the last 15 years.
கடந்த 15 வருஷமா நீ குருடனாகவே இருந்து விட்டாய்.
And you go to Jesus.
இப்ப கலிலேயாவுல இயேசு கிட்ட போற.
Say, Lord, I'm blind.
ஆண்டவரே, நான் குருடனா இருக்கிறேன்.
Lord says, were you born blind?
நீ குருடனாகவே பிறந்தாயா என்று ஆண்டவர் கேட்கிறார்.
No, Lord, I was not born blind. I had very good eyes.
இல்ல ஆண்டவரே, நான் பிறக்கும்போது எனக்கு அழகான கண்கள் இருந்துச்சு.
Then how you became blind?
நீ இப்ப எப்படி பா குருடானே?
Now you must be honest.
இப்ப நீங்க நேர்மையா சொல்லணும்.
Don't say that person's fault, this person's fault, the other person's fault.
அவனுடைய குருடான் ஆண்டவரே, இவர் செஞ்ச தப்பு, எங்க அப்பா அம்மா செஞ்ச தப்புலாம் சொல்ல வேண்டாம்.
I had this bad habit of keeping on poking my eyes with nails for many years.
ஆண்டவரே, பல வருஷமா எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. அடிக்கடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கண்ணை வந்து ஆணியால இப்படி குத்திக்கிட்டே இருப்பேன்.
So you had acknowledged it is your fault 100%.
அப்ப ஆண்டவர் கேக்குறாரு, ஓஹோ, இது உன் தப்புதான் சொல்லி 100% நீ ஒத்துக்கறியா?
Nobody else's fault.
வேற யாருடைய தப்பும் இல்லையே.
No, Lord, it is my fault.
ஆமா ஆண்டவரே, என்னுடைய தப்புதான் ஆண்டவரே.
You deserve to be blind all your life.
உன் வாழ்க்கை முழுசும் நீ குருடனாகவே இருப்பதற்கு தான் தகுதி பெற்றவன்.
Yes, Lord, I deserve to be blind all my life.
ஆமா ஆண்டவரே, என் வாழ்க்கை முழுசும் நான் குருடனா தான் இருக்கணும்.
Okay, I'll heal you.
சரி, நான் உன்னை சுகமாக்குகிறேன்.
In one moment your eyes are open.
ஒரு கணப்பொழுதிலே உன் கண்கள் திறக்கப்பட்டு விட்டது.
Then what will the Lord tell you?
அதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்வார்?
Don't poke nails into your eyes again.
திரும்பவும்மா போய் ஆணி எடுத்து உன் கண்ணை குத்தவேண்டாம் என்று சொல்வார்.
See, that is an illustration of what it means to be born again.
இதுதான் மறுபடியும் பிறப்பதற்குரிய ஒரு விளக்கம்.
You understood what it is to be born again?
மறுபடியும் பிறப்பதன அப்ப புரிஞ்சிட்டீங்களா?
We poked our conscience, killed it for so many years. Now our conscience is dead.
எத்தனையோ வருஷமா மனசாட்சியை போட்டு நீ குத்திக்கிட்டே இருந்து குத்தி இப்ப மனசாட்சி செத்து போச்சு.
Spiritually we are blind.
ஆவிக்குரிய ரீதியிலே நீ குருடாயிட்டாய்.
Spiritually we are deaf.
ஆவிக்குரிய ரீதியிலே செவிடாயிட்டோம்.
Spiritually we are deaf.
ஆவிக்குரிய ரீதியிலே மரித்து விட்டோம்.
There is no hope for us.
நமக்கு நம்பிக்கையே இல்லை.
And we are all going to hell.
நாம் எல்லாரும் நரகத்துக்கு தான் போறோம்.
Then we hear about Jesus.
அப்பொழுது இயேசுவை பற்றி நாம் கேட்கிறோம்.
And thank God.
ஆண்டவருக்கு நன்றி.
He was not just alive 2000 years ago, he came alive from the dead and he's alive today.
2000 வருஷத்துக்கு முன்பாக மட்டும் அவர் உயிரோடு வாழ்ந்ததில்லை, அவர் உயிரோடு எழுந்த இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார்.
Just like people went to him 2000 years ago, I can go to him today.
2000 வருஷங்களுக்கு முன்பாக எப்படி ஜனங்கள் இயேசுவண்டை சென்றார்களோ அதுபோல இன்றைக்கு நானும் இயேசுவண்டை செல்ல முடியும்.
And the Lord will ask you.
ஆண்டவர் உன்னை கேட்பார்.
Now you got to be honest.
நீ இப்ப நேர்மையா இருக்கணும்.
Were you born with a bad conscience?
நீ ஒரு கெட்ட மனசாட்சியோட கூட பிறந்தையாப்பா?
Like he asked the other boy, were you born with blind?
நீ குருடனாவே பிறந்தையான்னு சொல்லி ஆண்டவர் அந்த குருடனை பார்த்து கேட்டது போல.
Were you born with a bad conscience? Yes or no?
நீ ஒரு கெட்ட மனசாட்சியோட கூட பிறந்தாயா இல்லையா?
Tell me.
சொல்லுங்க. பிறக்கும்போதே ஒரு கெட்ட மனசாட்சியோட பிறந்தீங்களா?
No. We were all born with a good conscience.
நாம எல்லாருமே நல்ல மனசாட்சியோட
பிறந்தோம். Then how your conscience became dead today?
அப்படினா இன்னைக்கு எப்படி உங்க மனசாட்சி செத்து போச்சு?
Whose fault is that?
அது யாருடைய தப்பு?
Your mother?
அம்மாவோட தப்பா?
Father?
அப்பாவோட தப்பா?
Sister?
அக்காவோட தப்பா?
Brother?
அண்ணனோட தப்பா?
Whose fault?
யார் தப்பு?
Tell the Lord.
ஆண்டவரே சொல்லுங்க யார் தப்புன்னு.
Tell him.
சொல்லுங்க.
You are afraid to say.
ஆண்டவரே சொல்லுங்க பயமா இருக்கா உங்களுக்கு?
See how difficult it is to be honest.
பாத்தீங்களா நேர்மையா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா?
Whose fault is it?
யாருடைய தப்பு?
Praise the Lord. That's
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
First step.
அதுதான் முதல் படி.
Now second thing.
இரண்டாவது படி.
What do you deserve?
இப்ப உங்களுக்கு என்ன தகுதி, என்ன பெறுவதற்கு தகுதியானவர்கள்?
Hell.
நரகம்.
Right?
சரியா தப்பா?
Everybody.
எல்லாரும் சொல்லுங்க சரியா தப்பா? நரகம் தான் உங்களுக்கு தகுதியா இல்லையா?
Okay. Once you say that, the Lord will say, okay.
அதை சொன்ன உடனே ஆண்டவர் சொல்வார் சரி என்று சொல்வார்.
I'll heal you.
நான் உன்னை சுகமாக்குகிறேன்.
And he does the same miracle in our conscience that he did for that blind man.
அந்த குருடனுக்கு செய்த அதே அற்புதத்தை அவர் நம்முடைய மனசாட்சிக்கு செய்கிறார்.
Our conscience becomes alive.
இப்பொழுது நம்முடைய மனசாட்சி உயிருள்ளதாய் மாறுகிறது.
You are born again.
நீங்கள் திரும்பமாய் பிறந்து விட்டீர்கள்.
You know people who are smoking cigarettes for years.
எத்தனையோ ஆண்டுகளாக பீடி பிடித்துக் கொண்டிருந்தவர்கள், சிகரெட் குடித்துக் கொண்டிருந்தவர்கள்.
When they are born again.
அவர்கள் மறுபடியும் பிறந்த பொழுது.
Somebody offers them a cigarette.
யாரோ ஒருத்தர் தந்தாப்பா ஒரு தம் அடிப்பான்னு சொல்லி
கொடுக்குறாங்க.
அவங்க அதை கொடுத்துறாங்க.
Suddenly something says, hey, put it down.
வாயில வைக்க போகும்போது ஏதோ ஒன்னு சொல்லுகிறது, ஏய் அதை தூக்கி போடுன்னு.
You're born again.
மறுபடியும் பிறந்து விட்டான்.
Or some other bad habit you had in your life.
அல்லது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிற சில கெட்ட பழக்கம்.
Like maybe you told your mummy lies for 17, 18 years.
17-18 வருஷமா அம்மா பட்ட பொய்யே பேசி பழகியாச்சு.
And now again something happens.
இப்பொழுது மீண்டும் ஏதோ ஒன்று நடக்குது.
Your father or mother asks you, did you do that?
அம்மா அப்பா கேக்குறாங்க, நீ தம்பி இதை செஞ்சியா?
And like your old habit, you're going to tell a lie.
பழைய பழக்கம் வழக்க போலவே இப்போ நீ பொய் சொல்லிட்ட.
But as you open your mouth, you suddenly say, hey, I can't say that.
ஆனா பொய் சொல்ல வாயை திறக்கும் பொழுது உங்க மனசாட்சி சொல்லுது, இதை சொல்ல முடியாது, நீ பொய் சொல்ல முடியாதுன்னு சொல்லுது.
How is that?
எப்படி இது நடக்கிறது?
You were born again.
நீ மறுபடியும் பிறந்து விட்டாய்.
Wonderful.
அற்புதமான காரியம்.
Something has happened.
ஏதோ ஒன்று நடந்து விட்டது.
Jesus has made your conscience alive once again.
இயேசு மீண்டும் அவருடைய மனசாட்சியை உயிருள்ளதாய் புதுப்பித்து
விட்டார். Now, like the Lord told that blind boy who was healed, don't put nails into your eyes again.
அந்த குருடனுக்கு இயேசு சொன்னது போலவே இப்பொழுது மீண்டும் அவருடைய ஆணியை மனசாட்சியை போட்டு குத்த வேண்டாம்.
Now, don't kill your conscience again.
மீண்டும் மனசாட்சியை கொல்ல வேண்டாம்.
And you know, wonderful thing is,
அற்புதமான காரியம் என்னவென்றால்,
our eyes don't improve as we grow older, it actually becomes weaker.
நாம் வளர வளர வயது செல்ல செல்ல நம்முடைய கண்கள் புதிதாகிறதில்லை, அது பலவீனமடைந்து கொண்டுதான் போகிறது.
Conscience is different.
ஆனால் மனசாட்சி வித்தியாசமானது.
Conscience becomes better and better and better and better as we obey it.
நாம் அதற்கு கீழ் இந்த மனசாட்சிக்கு கீழ்படிய கீழ்படிய அந்த மனசாட்சி வளர்ந்து கொண்டே இருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது.
I was born again but 46 years ago
46 வருடங்களுக்கு முன்பதாக நான் மறுபடியும் பிறந்தேன்.
But my conscience is much better today than it was 46 years ago.
46 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததை காட்டிலும் இப்பொழுது என் மனசாட்சி எவ்வளவு மேன்மையானதா இருக்கிறது.
My eyes are not better, my eyes are weaker.
என் கண்கள் மேன்மையடையவில்லை, என் கண்ணை பார்த்தா இன்னும் பலவீனமாயிட்டே போகுது.
Hearing is weaker, my hands are weaker, legs are weaker, everything is weaker.
நான் கேட்கிற செவித்திறனுடைய கரங்களுடைய கால் எல்லாமே பலவீனமடைந்து கொண்டே
இருக்கு. My conscience is much stronger.
ஆனால் இந்த மனசாட்சி இப்பொழுது உறுதியுள்ளதா இருக்கிறது.
As I obeyed, obeyed, obeyed.
ஏனென்றால் நான் அந்த மனசாட்சிக்கு கீழ்படுகிறேன்,
கீழ்படுகிறேன். Sometimes I did not obey.
சில சமயத்தில் நான் அந்த மனசாட்சிக்கு கீழ்படியிருந்தேன்.
Became weak again.
அப்பொழுது மனசாட்சி மீண்டும் பலவீனமடைகிறது.
I repented.
நான் மனம் திரும்புறேன்.
Came back to the Lord.
ஆண்டவரே திரும்பியுமா வரேன்.
Then it became strong again.
இப்ப மீண்டும் இது மாறி உறுதி அடைகிறது.
When if you fall,
விழுந்து விட்டால்,
you must go to the Lord.
நீ ஆண்டவரிடம் போணும்.
And be honest.
மீண்டுமாய் சொல்லுகிறேன், நேர்மையா இருக்க வேண்டும்.
I'm sorry, I did something against my conscience now.
ஆண்டவரே, என் மனசாட்சிக்கு விரோதமா ஒன்ன செஞ்சிட்டேன்
ஆண்டவரே. I spoke something which is not good with my tongue.
நான் நல்லதில்லாத நன்மை இல்லாத காரியத்தை வாயினால பேசிட்டேன்.
Looked at something which I should not have looked at.
நான் பார்க்காத ஒரு காரியத்தை பார்த்து விட்டேன்
ஆண்டவரே. Forgive me.
தயவு செய்து மன்னிச்சிருங்க.
And if you hurt somebody,
நீங்க யாரையாச்சும்
with your words or letter or tongue,
வார்த்தையினாலேயோ நாவினாலேயோ அல்லது லெட்டர் மூலமா யாரையாவது நீங்க புண்படுத்தி இருந்தீங்கன்னா மன திரும்புங்கள், அவர்கிட்ட போய் நீங்க ஒப்புரவாகுங்கள்.
Say I'm sorry for what I did.
நான் செஞ்சதுக்கு வருத்தப்படுறேன்னு
சொல்லுங்க. Then your conscience is alive again.
அப்போ மீண்டும் உங்களுடைய மனசாட்சி புதுப்பிக்கப்படுகிறது.
Follow this simple rule.
இந்த எளிய விதியை நீங்கள் பின்பற்றினால்,
like we read in Isaiah 7, you can always choose the good and refuse the evil.
ஏசியா 7 அதிகாரத்தில் வாசித்தது போல எப்பொழுதுமே நன்மையை தெரிந்து கொண்டு தீமையை வெறுத்து.
Even Jesus had to be tested in this area for 30 years.
இயேசுவும் கூட இந்த பகுதியில் 30 ஆண்டுகளாக சோதிக்கப்பட வேண்டியிருந்தது.
And at the end of 30 years, you know what the Father said?
30 ஆண்டுகளுக்கு பிறகு பிதா என்ன சொன்னார் தெரியுமா?
At the baptism, what did the Father say?
ஞானஸ்நானத்திலே தேவன் என்ன சொன்னார்?
Do you remember? Do you remember?
உங்களுக்கு தெரியுமா? என்ன சொன்னார்?
This is my beloved son.
இவர்
in whom
இவர் என்ற நேசகுமாரன் இவரில்
I'm happy.
நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
And God can say that about you.
உங்களை குறித்தும் தேவன் அப்படி சொல்ல முடியும்.
This is my beloved daughter.
இவளுடைய பிரியமான மகள்.
This is my beloved son.
இவனுடைய பிரியமான மகன்.
In whom I am well pleased.
இவனில் நான் பிரியமாய் இருக்கிறேன்.
Why?
ஏன்?
Because you refuse the evil and choose the good.
என்றால் தீமையை வெறுத்து தவிர்த்து நீ நன்மையை தேர்ந்து கொண்டிருக்கிறாய்.
And you find it a struggle.
இதிலே ஒரு போராட்டம் உங்களுக்கு காணப்பட்டதால் கொஞ்ச நாட்களுக்கு இது போராட்டமாகத்தான் இருக்கும்.
Lord, please help me.
ஆண்டவரே, எனக்கு தயவு செய்து உதவி செய்.
Now I don't want to do what's wrong.
இப்பொழுது நான் தவறான காரியத்தை செய்ய விரும்பவில்லை.
Immediately, Lord,
உடனடியாக
please give me strength now.
ஆண்டவரே, இப்பொழுது எனக்கு பலத்தை தாரும்.
Help me to choose what is right.
ஆண்டவரே, நன்மையானதை தேர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும்.
If you don't pray, you won't get it.
இப்படி ஜெபிக்காட்டா ஒண்ணுமே கிடைக்காது.
You know when they wanted to get this electric power,
இந்த மின்சார சக்தி கிடைப்பதற்கு
you have to go to the electricity board and ask them I want power.
நீங்க ஈபி ஆபீஸ்க்கு போய் உங்களுக்கு மின்சார சப்ளை வேணும்னு நீங்க கேட்கணும்.
They won't come and give it without your asking.
நீங்க கேட்காமே அவங்க வந்து சப்ளை கொடுக்க மாட்டாங்க.
You have to write an application.
நீங்க ஒரு விண்ணப்பத்தை எழுதி கொடுக்க வேண்டும்.
They will give you the power.
அப்பொழுதுதான் அவர்கள் அந்த சக்தியை கொடுப்பார்கள்.
Same way with God.
அதே போல தான் தேவனிடத்தில்
I want power now.
ஆண்டவரே, இப்பொழுது எனக்கு பலன் வேண்டும்.
Power for what?
எதற்காக பலன்?
Power to choose what is right and to refuse what is evil.
எது நன்மையோ அதை தெரிந்து கொள்வதற்கும் எது தீமையோ அதை வெறுப்பதற்கும் எனக்கு பலன் வேண்டும் ஆண்டவரே.
You should do that.
நீங்க அதை செய்ய வேண்டும்.
When you do that,
நீங்க அதை செய்யும் பொழுது
it won't be just one or two days.
இது ஒன்று ரெண்டு நாட்களே வந்து விடாது.
Like Jesus was tested for many years.
இயேசு அநேக ஆண்டுகளாக சோதிக்கப்பட்டது போல
tested.
அவர் சோதிக்கப்பட்டு
one day God will say.
ஒரு நாளிலே தேவன் சொல்வார்.
Okay. Now I'm going to make you my servant.
இப்பொழுது நான் உன்னை என்னுடைய ஊழியக்காரனை மாற்றுவேன்.
I'm going to give you a ministry.
உனக்கு ஒரு ஊழியத்தை தர போகிறேன் என்று ஆண்டவர் உனக்கும் சொல்வார்.
I'm well pleased with you.
உன்னிலே நான் பிரியமாய் இருக்கிறேன்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Bow our heads before God.
தேவனுக்கு முன்பாக நாம் தலைகளை வணங்குவோம்.
Will you say Lord Jesus?
நீங்க சொல்லுவீங்களா? ஆண்டவராக இயேசுவே,
I want to follow you.
நாம பின்பற்ற போற ஆண்டவரேன்னு சொல்லுங்க.
I want to follow your example as a young man.
ஆண்டவரே, நீங்க வாலிபனா இருந்தது போல நீ எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி நான் பின்பற்ற போறேன்.
How you refused the evil and chose the good.
நீர் எப்படி தீமையை வெறுத்து நன்மையை தேர்ந்து கொண்டீரோ அது போல
I want to do the same thing.
நானும் செய்ய விரும்புகிறேன்.
Help me.
எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
So that you can be pleased with me and you will say one day about me that you are well pleased.
ஆண்டவரே, என்னிலே நீர் பிரியமாய் இருந்து ஒரு நாளிலே நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் ஆண்டவரே.
Yes, Father, I pray that you will really help many of these young people to live that life.
ஆண்டவரே, இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாய், அநேக வாலிபர்களுக்கு நீர் உதவி செய்ய முடியாய் நான் ஜெபிக்கிறேன்.
That one day they can grow up to be
ஒரு நாள் உம்முடைய ஊழியக்காரர்களாக வளர வேண்டும் ஆண்டவரே.
We pray in Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.